வந்தே முகுந்தம் அரவிந்த தளாயதாக்ஷம் குந்தேந்துசங்கதசனம் சிசுகோபவேஷம் இந்திராதிதேவகணவந்திதபாதபீடம் பிருந்தாவனாலயமஹம் வசுதேவசூனும். ஸ்ரீவல்லபேதி வரதேதி தயாபரேதி பக்தப்ரியேதி பவலுண்டனகோவிதேதி நாதேதி நாகசயனேதி ஜகன்னிவாசேதி ஆலாபனம் பிரதிபதம் குருவே முகுந்தா. இந்த ரெண்டு ஸ்லோகங்கள் முகுந்தமாலா அப்படின்னு குலசேகர ஆழ்வார் பண்ண ஒரு ஸ்தோத்திரத்தோட முதல் ரெண்டு ஸ்லோகங்கள். இந்த குலசேகர ஆழ்வார் 12 ஆழ்வார்களில் ரொம்ப மூத்தவர், ஒரு 3000 வருஷங்களுக்கு முன்னாடின்னு சொல்கிறார். இன்ஃபேக்ட் 5000 வருஷங்களுக்கு முன்னாடின்னு கூட ஒரு கணக்கு இருக்கு. அவரோட சரித்திரம் ரொம்ப நல்லா இருக்கும். அவர் சேர நாட்டில் பிறந்த ஒரு ராஜா, கேரளத்தில் பிறந்து அங்கே ஜெயசாலியாக எல்லாரும் ஜெயிச்சு பாண்டியர்கள் சோழர்கள்லாம் ஜெயிச்சு அவள்லாம் கூட பொண்ணு கொடுத்துருக்கா, ஆட்சி பண்ணிட்டுருக்கார். நல்ல செல்வம், நல்ல பதவி. ஆனால் வால்மீகி ராமாயணம் கேட்க ஆரம்பித்து விஷ்ணு பக்தர்களோடு இருந்திருந்து அவருக்கு இதிலெல்லாம் பற்று விலகிறது. அந்த ராமாயண பக்தினால் ராமனே நினச்சிட்டுருக்கார். அந்த வைஷ்ணவர்களெல்லாம் திருவேங்கடத்தை பற்றியும் ஸ்ரீரங்கத்தை பற்றியும் சொல்கிறத கேட்டு கேட்டு நித்தியம் ஸ்ரீரங்கத்துக்கு போகணும் அப்படின்னு கிளம்பிகிட்டே இருப்பாராம். மந்திரிகள்லாம் கொஞ்சம் இருங்கோ அப்படின்னு ஏதாவது ஒரு அலுவல் கொடுத்து அவரை கொஞ்சம் பிடிச்சி வச்சுப்பாளாம். அப்படி உத்தம பக்தராக இருந்தார். ஒரு வாட்டி ராமாயணம் பிரவச்சனத்தின் போது கரவதத்துக்காக ராமர் தனி ஒருவராக கிளம்பினார். 14000 ராட்சர்களோட யுத்தம் பண்ணுறதுக்கு ராமர் தனியாக கிளம்பிட்டார் அப்படின்னோடனே இந்த குலசேகர ஆழ்வார் சேனாதிபதியை பார்த்து 4 படைகளும் சித்தமாகட்டும், இப்போ நாம் போகிறோம் ஜனஸ்தானத்துக்கு அப்படின்னு ஆர்டர் கொடுத்தாராம். அப்புறம் மந்திரிகள் சில தூதர்களை கொண்டு ராஜா கிட்ட ராமர் ஜெயிச்சிட்டார், கரதுஷ்ணாலாம் வதம் பண்ணிட்டார், நீங்கள் திரும்பியும் சபைக்கு வரணும் அப்படின்னோடனே சபையில் வந்து அப்புறம் அந்த உபன்யாசகர்கிட்டே நீங்கள் சீக்கிரமாக கதையை கொண்டு போய் பட்டாபிஷேகத்தில் பூர்த்தி பண்ணுங்கன்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்தினாலாம். அப்படி ஒரு பக்தர். இப்படி இந்த பக்தியில் இவர் மூழ்கி ராஜகாரியங்களை கவனிக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு இந்த மந்திரிகள் என்ன பண்ணாலாம், ஒரு வாட்டி சுவாமியோட வைஷ்ணவாளோட இந்த ராஜா இருக்கும்போது சுவாமியோட ஒரு ஆபரணத்தை எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு ராஜா கிட்ட அது காணணுன்னு, அது எப்படி சுவாமியோட ஆபரணம் எங்கே போச்சு பாருங்கன்னு போது அங்கே பக்தர்கள் மட்டும்தான் இருந்தா அப்போது அவள் யாராவது எடுத்துருக்கணும் அப்படின்னு சொன்னாளாம். ராஜா சொன்னாரான் அவள்லாம் கூப்பிடுங்க அப்படின்னாலாம். இந்த மந்திரிகள் கூப்பிட்டுட்டு மந்திரிகள் சொன்னாலாம் இந்த ஒரு குடத்துக்குள்ள கடுமையான விஷம் கொண்ட பாம்பு இருக்கு, இந்த வைஷ்ணவால அதுக்குள்ள கையை விட்டு நாங்கள் எடுக்கலை அப்படின்னு சொல்ல சொல்லுங்கோ. அதாவது மந்திரிகளோட எண்ணம் என்னென்னா, இந்த வைஷ்ணவர்கள் மேலே விஷ்ணு பக்தர்கள் மேலே ராஜாவுக்கு ஒரு வெறுப்பு வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரொம்ப பக்தியில் ரொம்ப மூழ்காமல் அவர் காரியங்களை கவனிப்பார்னு நினச்சி அப்படி பண்ணுறா. அந்த ராஜா பக்தர்களை கூப்பிட்டு இந்த மாதிரி மந்திரிகளை சொல்ல சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னாராம். விஷ்ணு பக்தர்கள் விஷ்ணு கிட்ட மனசை வச்சவா அவா ஒரு நாளும் இந்த மாதிரி பொருள்கள் மேலே ஆசைப்பட மாட்டா, இது சத்தியமானா இந்த பாம்பு என்ன கடிக்காமல் இருக்கட்டும்னு அந்த குடத்துக்குள்ளே ராஜாவே கையை விட்டாராம். இந்த மந்திரிகளாக நடுங்கி போயிட்டாலாம். அந்த பாம்பானா சத்தியத்தை கட்டுப்பட்டு அவரை கடிக்காமல் இருந்தது. அவர் கையை வெள்ளெடுத்துட்டு மந்திரிகள் கிட்ட விஷ்ணு பக்தர்கள் மேலே சந்தேகப்படாதீங்க, பெரிய அபச்சாரம் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கப்புறமே அவருக்கு ரொம்ப மனசை விலகிடுத்து பையனை பட்டாபிஷேகம் பண்ணிட்டு அவர் ஸ்ரீரங்கத்துக்கே கிளம்பி வந்துட்டார். இந்த ஸ்ரீரங்கத்தில் திருப்பதியில் இருக்கும்போது இந்த எப்படி ராமர் கஷ்டப்பட்டா தாங்காமல் லக்ஷ்மண சுவாமி தவிப்பாரோ அந்த மாதிரி ராமருடைய கரவதத்தும் போது கூட போகணும் அப்படின்னு படையோடு கிளம்பினாருங்கிறதுனால 12 ஆழ்வார்களில் இந்த குலசேகர ஆழ்வாரை மட்டும் குலசேகர பெருமாள், லக்ஷ்மண பெருமாள்னு சொல்கிற மாதிரி குலசேகர பெருமாள்னு சொல்லுவாராம். அவர் எழுதின 105 பாடல்கள் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் சேர்த்திருக்கா. அந்த 105 பெருமாள் திருமொழின்னு பேர். அது தமிழில் ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். அந்த ராஜா முகுந்த மாலை அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார். இதில் வந்து 35 ஸ்லோகம் அப்படின்னு ஒரு வருஷன் இருக்கு. 46 ஸ்லோகம் மகாபிரிவா காமகோட்டி கோஷஸ்தானத்தில் இதை பதிப்பிச்சிருக்கா. ஒரு ஸ்ரீ வைஷ்ணவரை கொண்டு இதுக்கு சுந்தராச்சாரியாருங்கிற வச்சு அர்த்தம் எழுதியிருக்கா. அப்புறம் மற்ற வருஷன்ஸும் இருக்குது. 67 ஸ்லோகம் வரைக்கும் முகுந்த மாலை அப்படின்னு சொல்கிறா. இந்த மகாபிரிவா போட்ட புஸ்தகத்தை வச்சுட்டு நான் இந்த 46 ஸ்லோகங்களுக்கு அர்த்தம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இந்த ஆழ்வார்கள் பண்ண கிரந்தங்களெல்லாம் எடுத்து பேசுறதுக்கு ரொம்ப சாகசம் வேணும். ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு அவளுக்கு இருக்கிற அந்த கிருஷ்ண சௌலபியம், அந்த பவானை அனுபவிக்கிறது, அந்த ராமபக்தி மற்றவாளுக்கு போகாது அப்படின்னு தான் எண்ணம். அது வாஸ்தவம் தான், அவளுடைய அனுபவமே தனி. அந்த குருவாட்டி சுவாமிகள் ராமாயண பிரவச்சனம் பண்ணபோது கார்பங்காடு வெங்கடாச்சாரிய சுவாமின்னு பெரிய ஒரு வித்வான், அவ ஸ்ரீ வைஷ்ணவத்தில் ரொம்ப சர்வீஸ் பண்ணியிருக்கார். அந்த பெரியவர் வந்திருந்தாராம். அவர் கேட்டு முடித்த பின்ன இப்படி ஸ்மார்த்தா கூட ராமாயணத்தை அனுபவிப்பான்னு இன்றைக்கி தெரிஞ்சுட்டேன் அப்படின்னாராம். அப்படி அந்த வைஷ்ணவா கிருஷ்ண பக்தியும் ராமபக்தியும் ரொம்ப தனி. அந்த வேலுக்குடி கிருஷ்ணங்கிறோட மாமா அவர், அந்த கார்பங்காடு சுவாமின்னே சொல்வா, பேரே சொல்ல மாட்டா. அப்படி அவ அந்த எப்படி பகவான் அனுபவிக்கணுங்கிறதுக்கு ஒரு ரூல் புக்கே போட்டு அந்த மாதிரி அதுக்கு அழகான கொட்டேஷன்ஸ்லாம் எடுத்து மேலும் கீழும் பார்த்து அப்படி அதை அனுபவிப்பா. நான் அதெல்லாம் ஒன்றுமே தெரியாதவன். இருந்தாலும் இந்த முகுந்த மாலை சுவாமிகள் சொல்லி படிச்சிருக்கேன். கிருஷ்ண பக்தி இருக்கதில் அந்த பக்தி சாஸ்திரத்தோட எல்லா லட்சணங்களும் அந்த குலசேகர ஆழ்வார் அதில் வெளிப்படுத்துகிறார். அதை பகிர்ந்துக்கணுங்கிற ஒரு ஆசையில் இதை சொல்ல ஆரம்பிக்கிறேன். நான் அர்த்தத்தை சொல்கிறேன், பதத்துக்கு பதம் அர்த்தம் சொல்கிறேன், நீங்கள் அனுபவிச்சுக்கோங்க. வந்தே முகுந்தம் அரவிந்த தளாயதாட்சம். முகுந்தஹா அப்படின்னா முக்தியை அளிப்பவன் அப்படின்னு அர்த்தம். நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யத்தில் ஆச்சாரியாலும் முகுந்தஹா அப்படிங்கிற பதத்துக்கு முக்தி அளிப்பவன் முகுந்தன்னு பாஷ்யம் பண்ணியிருக்கா. அரவிந்தம் அப்படின்னா தாமரை, அரவிந்த தளம் தாமரையுடைய இதழை போன்ற, அக்ஷம்னா கண்ணு, ஆயதாக்ஷம் அப்படின்னா நீண்ட கண்கள், தாமரை இதழ் போன்ற நீண்ட கண்களை படைத்த முக்தியை அளிக்கும் முகுந்தனை வந்தே நான் நமஸ்கரிக்கிறேன். குந்தேந்துஷங்க தசனம், தசனம்னா பல்லுன்னு அர்த்தம். குந்த புஷ்பம்னு ஒன்று இருக்கு, அது வெள்ளையாக இருக்கும். இந்துனா சந்திரன், சங்கம்னா வெண்சங்கு, இதெல்லாம் எப்படி வெள்ளையாக இருக்கோ அந்த மாதிரி வெண்மையான வரிசையான அழகான பற்களை கொண்ட கிருஷ்ணன். சிசுகோபவேஷம், இந்த பிருந்தாவனத்தில் இடையர்களுக்கு நடுவில் இடையர் குழந்த மாதிரி வேஷம் போட்டு அவதாரம் பண்ணவன். இந்திராதி தேவகண வந்தித பாத பீட்டம், இந்திரன் முதலான தேவர்கணங்களெல்லாம் எவரை வணங்குகிறார்களோ அந்த குழந்தை இந்த கோவர்தன மலையை தூக்கி இந்திரனுக்கு வழிபாடு பண்ணின்றதை மாற்றி கிருஷ்ணர் கோவர்தன மலைக்கு பண்ணுவோன்னு சொன்னார். அந்த இந்திரனோட கர்வத்தை அடக்கிறதுக்காக அப்படி பண்ணுறார். அப்போ இந்திரன் 7 மழையை பொழிய வைக்கிறான். அப்போ அந்த கோவர்தன மலையே கையில் தூக்கி பிடிச்சிட்டு அதுக்கடியில் இந்த ஆயர் குலத்தில் எல்லாரையும் மாடுகள் கன்றுகளோட கோபர்களெல்லாம் நிறுத்தி காப்பாத்துறார். அப்புறம் இந்திரன் வந்து நமஸ்காரம் பண்ணி காமதேனு கொண்டு பால் அபிஷேகம் பண்ணி கோவிந்த பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்லுவா. அப்படி இந்திராதி தேவகண வந்தித பாதபீட்டம், அப்படி எல்லாரும் வணங்கிய அந்த பாதங்கள் படைத்தவர் பிருந்தாவனாலயம், பிருந்தாவனத்தை தன்னுடைய இருப்பிடமாக கொண்டவர். வசுதே வசூனும், தேவைக்கும் வசுதேவருக்கும் குழந்தையா பிறந்தவர். வந்தே முகுந்தம் அரவிந்த தளாயதாட்சம், குந்தேந்துஷங்க தசனம், சிசுகோபவேஷம், இந்திராதி தேவகண வந்தித பாதபீட்டம், பிருந்தாவனாலயமஹம் வசுதேவசூனும். இது முதல் ஸ்லோகம். ஸ்ரீவல்லபேதி வரதேதி தயாபரேதி பக்த பிரியேதி பவலுண்டன கோவிதேதி நாதேதி நாகசயனேதி ஜெகன்னிவாசேதி ஆலாபனம் பிரதிபதம் குருமே முகுந்தா. அவனருளாலே அவன்தாள் வணங்கி அப்படிங்கிற மாதிரி இந்த பகவானுடைய முதல்ல ரூப தியானம் பண்ணார் அந்த கோகுல கிருஷ்ணனை பிருந்தாவனத்து இடை சிறுவனாக. இங்கே அவனுடைய நாமங்கள் எல்லாம் சொல்கிறார். அது கூட ஆலாபனம் பிரதிபதம் குருமே முகுந்தா, ஹே முகுந்தா அப்படின்னு முகுந்தா முகுந்தான்னு கூப்பிட்ற முகுந்த மாலை அல்லவா. இதில் பிரதிபதம் ஒவ்வொரு அடிக்கடி அப்படின்னு சாதாரண அர்த்தம். நான் வாயை திறந்து பேச வந்தாலே எனக்கு வந்து இந்த உன்னுடைய நாமங்களை மட்டும் நான் பேசணும், வேற பேச்சே பேசக்கூடாது. உலக விஷயங்களை பேசின அந்த பாபத்தை அலம்பிக்கிறதுக்கு பகவானுடைய நாமங்கள் என்ற கங்கா தீர்த்தம்தான் வழி அப்படின்னு மகான்கள் சொல்வார். அது மாதிரி இந்த மாதிரி நாமங்களே என் வாயில் வரவை அப்படின்னு சொல்கிறார். ஆலாபனம் அப்படின்னா வாயில் சொல்கிறது, பிரதிபதம் குருமே முகுந்தா, இந்த மாதிரி அந்த நாமங்களை பார்ப்போம். ஸ்ரீவல்லபேதி ஸ்ரீதேவியினுடைய அன்புக்குரியவனே அப்படின்னு அர்த்தம். இந்த பார்க்கடலை கடைஞ்ச போது லக்ஷ்மி தேவி வந்தா மகாவிஷ்ணு எடுத்து தன்னுடைய மார்பில் வச்சுண்டு வக்ஷஸ்தலத்தில் லக்ஷ்மியை வச்சுருக்கார். நான் ஸ்ரீதரன் பேர் இல்லையா. ஸ்ரீவல்லபேதி வரதேதி, வரங்கள் கொடுப்பவர், விபீஷணனுக்கு ராஜ்யத்தை கொடுத்தார். தயாபரேதி, தயவு பண்ணுவர். பாஞ்சாலி துரியோதன சபையில் கதறின போது மானத்தை காப்பாற்றினார். பக்த பிரியேதி, பக்தர்களுக்கு பிரியமானவர். பிரஹ்லாதன் துருவன் அப்படின்னு எல்லா பக்தர்களுக்கும் ரொம்ப இஷ்டமானவர் பகவான். பவலுண்டன கோவிதேதி, சம்சார துக்கத்தை போக்க வல்லவன். நாதேதி நாகசயனேதி ஜெகன்னிவாசேதி, எல்லாருக்கும் தலைவன் கிருஷ்ணன் தான். நாகசயனா அந்த பார்க்கடலுக்கு நடுவில் ஆதிசேஷன் பாம்பு படுக்கையில் அந்த நீலமேக சியாமளனாக நான்கு கரங்களோடு வயத்தில் தொப்புள்கொடியிலேருந்து தாமரை, அதில் பிரம்மா, அந்த திருவனந்தபுரத்துலலாம் பத்மநாப சுவாமி மாதிரி அந்த தியானம் பண்ணுறார். நாகசயனேதி ஜெகன்னிவாசேதி, ஜெகத்தில் உள்ளும் புறமும் எங்கும் வசிப்பவர் இந்த விஷ்ணு பகவான் தான். இப்படி இவருடைய நாமங்களை நான் அடிக்கடி சொல்லும்படியாக என்னை வெய் அப்படின்னு சொல்கிறார். ஸ்ரீவல்லபேதி வரதேதி தயாபரேதி பக்த பிரியேதி பவலுண்டன கோவிதேதி நாதேதி நாகசயனேதி ஜெகன்னிவாசேதி ஆலாபனம் பிரதிபதம் குருவே முகுந்தா அப்படின்னு பகவானுக்கு எட்டு குணங்கள் அப்படின்னு ஒரு வருஷப்படுத்துகிறார். எண்குணத்தான் தாளை வணங்காத்தலை அப்படின்னு திருவள்ளுவர் கூட சொல்கிறார். அந்த எட்டு குணங்கள் இராமாயணத்தில் தார சில ஸ்லோகங்கள் சொல்கிறார். துவம பிரமேயச்ச துராசதச்சா ஜிதேந்திரியச்ச உத்தம தார்மிகச்சா அக்ஷய கீர்த்திச்ச விசக்ஷணச்சா க்ஷிதிக்ஷமாவான் க்ஷதஜோபமாக்ஷா அப்படின்னு இந்த எட்டு குணங்கள் அப்படின்னு இந்த சுந்தராச்சாரியார் கமெண்ட்டில் எழுதிக்க இப்படி ஒரு எட்டு குணங்கள் தார சொல்கிறா. உபநிஷத்தில் ஏஷ ஆத்மா அபஹத பாப்மா விஜரோ விமிருத்யு விசோகா விஜிகித்ஸா அபிபாசா சத்தியகாமஹா சத்தியசங்கல்பா அப்படின்னு இந்த எட்டு குணங்கள் பகவானுக்கு சொல்லியிருக்கா. இப்படி எண்குணத்தான்னு சொல்லலாம். இந்த குலசேகர ஆழ்வார் எட்டு நாமங்களை சொல்கிறார். ஸ்ரீவல்லபேதி வரதேதி தயாபரேதி பக்த பிரியேதி பவலுண்டன கோவிதேதி நாதேதி நாகசயனேதி ஜெகன்னிவாசேதி அப்படின்னு இந்த எட்டு குணங்களை குலசேகர ஆழ்வார் பாராட்டுறார் பகவான்கிட்ட அப்படின்னு சொல்லியிருக்க. யார் நல்ல வழியில் போகணும்னு பகவான் நினைக்கிறாளோ அவளை தான் அவர் வந்து நல்ல காரியங்களில் ஈடுபடுத்துகிறார். எவன் மேல அவர் கட்டாட்சம் இல்லையோ அவன் தப்பு வழியில போறதுக்கு விட்டுடுறார். அந்த மாதிரி நம்ம நல்ல வழியில இருக்கணும்னு பகவான் நினைக்கணும், அதுக்கு வேண்டிக்கணும் அப்படின்னு இந்த நாமங்களை என் நாக்கு சொல்லும்படியா வை அப்படின்னு வேண்டிக்கிறார். இந்த ரெண்டு ஸ்லோகங்கள் பார்த்தோம். இந்த 46 ஸ்லோகங்கள் இருக்கு, ரொம்ப அழகான கருத்துக்கள்லாம் இருக்கு. இத சொல்லி முடிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.